الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في بيوت أذن الله أن ترفع فيها ويذكر فيها اسمه إلى آخر الآية صدق الله العظيم. உங்களுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் இணை துணையற்றவன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை போற்றிக் கொள்கிறேன். மனிதன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்று உயர்தரமான சுவனத்தில் குடியிருக்க வேண்டும் என்ற நோக்கோடு தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த ஹசரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்த அந்த தோழர்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் தியாமத்தினால் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தனதாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அனைத்து மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஃத்திகாஃபுடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றி வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அவாவுடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, மனிதனுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறது அவனை தக்வாவுடன் அணுகுவது தான். அவனை பயப்படுவது தக்வா ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இடம் பிடிக்கும் பொழுது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கம் உண்டாகிவிடுகின்றது. இதனால் அவன் நீர் உலகிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்களை அடைகிறான். அந்த தக்வாவை அடைந்து அல்லாஹ்வுடைய பாக்கியங்களையும் பெற்று உயர்தரமான சுவனத்திலே குடியிருப்பதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை வகுத்து தருமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய உபதேசம் செய்து கொள்கிறேன். அருமை சகோதரர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பலருக்கு பல ஆற்றல்களை கொடுத்திருக்கின்றார். சிலருக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் சிலருக்கு கிடைத்திருக்க மாட்டார். பலர் தன்னுடைய கிடைக்கப்பெற்ற ஆற்றலில் உயர் அந்தஸ்துக்கே போயிருப்பார்கள், அதனை கொண்டு அறிமுகப்படுத்தப்படுவார்கள். படிப்பினுடைய உயர் துறைக்கு சென்றவர் ஒரு இலக்கை முன்வைத்து அவர் முன்னேறுவார். இறுதியில் அவரு தொட்டது வைத்தியம் என்றால் அவர் ஒரு வைத்தியராக மாறிவிடுகின்றார். அவரை நாங்கள் டாக்டர் என்று அழைக்கிறோம். மேலும் ஒவ்வொரு மனிதனும் எதனை விரும்புகிறானோ அதுல மாபெரும் முயற்சியை மேற்கொள்வதன் காரணமாக அவருடைய லட்சியத்தை அடைந்து அதன் பேர்ல அவர் உலகத்தில் தேறிவிடுகின்றாரு. இதே மாதிரி ஒரு முஃமின் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றலில் அவர் உயர் பதவியை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இடத்துல எதிர்பார்த்து செயல்படும் பொழுது அவர் உலகத்திலும் தேறிவிடுகிறார். நாளும் மறுமையிலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்தஸ்துகளை கொடுக்க காத்திருக்கின்றான். அவருடைய வருகையை அல்லாஹ் எதிர்பார்த்திருப்பார். இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது நானும் நீங்களும் மக்கள் புகழக்கூடிய நிலைமையில விடை பெற்று செல்ல வேண்டும். மக்கள் அவருடைய பிரிவாற்றமை எங்களை ஈடேற்றத்தில் ஆழ்த்திவிட்டது என்று சந்தோஷப்படுவார்கள் என்றால் அவர்களின் காரணமாக இன்றைக்கு நாங்கள் குழப்பம் இல்லாமல் வாழ்கிறோம் என்று சந்தோஷப்படுவார்களே. ஆனால் கடினமான சகோதரர்களே, அல்லாவிடத்துல நானும் நீங்களும் ஜெயசீலர்கள் அல்ல, தோல்வி அடைந்தவர்கள். ஏதோ அல்லாவுக்கு விருப்பமான முறையில் வாழும் பொழுது மக்கள் வெறுப்பார்கள் என்று இருந்தாலும் கூட அவர் பிரிந்ததன் பின்னால அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவர்களுடைய உள்ளத்துலையும் இதுவரைக்கும் தோன்றாத முஹப்பத்தை போட்டு அவர்கள் நலவை பேசக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பார். இதனால தான் சொல்லப்படுகின்றது, மக்களுடைய திருப்திக்காக வேண்டி நீங்கள் அல்லாவை கோவித்துக் கொள்ளக்கூடாது. அல்லாவுடைய அதிருப்தியை பெற்று மக்கள் திருப்திப்படுவார்களே, ஆனால் அது வெகு விரைவில் அவர்களின் மூலமாகவே அவங்களுக்கு பத்வாவை கொண்டு வந்து சேர்க்கும். மனைவி திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாவுக்கு
கணவன் மாற்றம் செய்வார் என்றால் அந்த மனைவி அடைந்த திருப்தியின் மூலம் இவருக்கு அல்லாவிடத்திலிருந்து கூலி கிடைக்க மாட்டாது. பிள்ளைகள் இந்த முறையில் நடந்து கொண்டால் தான் திருப்தி அடைவார்கள் என்றாலும் அல்லாஹ் வேறொரு முறையை சொல்கின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய முறையை முதுகுக்கு பின்னால் எடுத்து போட்டு விட்டு நீங்கள் பிள்ளைகளுடைய முறை பிரகாரம் செல்வீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு எந்த விதமான சவாபையும் கூலியையும் தரப்போவதில்லை. இதே மாதிரி தான் பெரியமான சகோதரர்களே, சமூகத்தில் பலர் பல விடயங்களில் ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு பல ஆற்றல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அவைகள் பகிரப்பட வேண்டும், அது அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும். இதனால் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் மிளிர வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். இந்த அடிப்படையில தான் அல்லாஹ் விரும்புறான் உலகத்துல எல்லா இடங்கள்லையும் அவருடைய சின்னங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும். சின்னங்கள் அதிகரிப்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம் வாழ்ந்தது, அதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது என்று 100 வருடங்கள் அல்ல 1000 வருடங்கள் அதற்கு அற்பால் கடந்ததாலும் கூட அல்லாஹ் சுபஹான வ தஆலா அதனை ஒரு மார்க்கத்தின் சின்னமாக ஆக்கி வைத்திருப்பான். அதனை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். நான் கண்ணியப்படுத்தியதை நீங்களும் கண்ணியப்படுத்த வேண்டும். உமை யுஅல்லிம் ஷாஇரல்லாஹ் ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹ்வுடைய சின்னங்களை அடையாளங்களை கண்ணியப்படுத்துவார்களோ அது உள்ளத்தின் உடைய தக்வாவின் பிரதிபலிப்பு என்கிறதென சுட்டி காட்டுகின்றான். சகோதரர்களே, எத்தனையோ சின்னங்கள் குர்ஆனில் இன் அவுல பைத்தின் புலி அலின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹா ஆயாத்துன் பையினாத் வ மகாம் இப்ராஹிம். அல்லாஹ் முத நிர்மாணித்த வீடு தான் இந்த உலகத்துல மக்கத்துல் முக்கரமாவுல அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த சபா எனும் ஆலயம். அல்லாஹ் வாழ்வதற்கு நீங்கள் வீட்டை இப்படி அமைக்க வேண்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுக்கல. ஆதம் நீங்க சொர்க்க வாழ்க்கையில இருந்தீங்க, மனைவியோட அதனை தடுக்கப்பட்டு விட்டீங்க, துனியாவுக்கு வந்துட்டீங்க, இதனால் நீங்க வீட்டை இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாழும் வீட்டை அமைக்கும் கலையை அல்லாஹ் கற்றுக்கொள்ள கொடுக்கல. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வரவழைத்து சவாப் செய்ய வைத்த முதலாவது வீடு தான் அந்த தாபத்துல்லா. அங்கே பல அத்தாட்சிகளை சின்னங்களை ஆதாரங்களை அல்லாஹ் நிரப்பி வைத்திருக்கின்றான். அதுல ஒன்று தான் அந்த மஸ்ஜிதை கட்டியவருடைய அத்தாட்சி. அந்த மஸ்ஜிதை கட்டியவர் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுடன் சேர்ந்து அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதனை கட்டிவிட்டு அவர்கள் ரெண்டு பேரும் கேட்டது என்ன, அல்லாஹ் இதனை நீ எங்களிடத்துல இருந்து கபூல் செய்வாயாக. சகோதரர்களே, மஸ்ஜிதை கட்டுற நேரம் எந்த விதமான புட்பூண்டுகளும் முளைக்க தகுதி இல்லாத இந்த பூமிக்கு மக்கள் வருவார்களா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்தனைகளை சிதறடிக்க வைக்கவில்லை, உள்ளத்துல நிராசையாக இல்லை, நம்பிக்கை இழக்க இல்லை. மாறாக அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை அல்லாஹ் முதலில் அஸ்திவாரத்தை இட்டு நிரூபித்தான், அதனை புதுப்பித்தார்கள். யா அல்லாஹ், இந்த பைத்துல்லாவை நீ எங்களுக்கு கட்டுமாறு பணித்தாய், இதோ கட்டி முடிஞ்சு விட்டது, நீ அதனை எங்களிடத்துல இருந்து கபூல் செய்வாயாக. மேலும் அல்லாஹ் அதோட விட்டுவிட இல்ல, அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த மாளிகைக்கு யாரை பணியாளர்களாக இருத்தினான், அதனுடைய கடமைகளை யாருக்கு செய்ய சொன்னான், ஆகும் சிறந்த நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு செய்ய சொன்னான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹை கூட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையை பின்பற்றாத வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறினான். ஆக சிறந்த மார்க்கம் பின்பற்றுவதாக இருந்தா நபியே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்களும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நடைமுறையை தான் பின்பற்ற வேண்டும். எனவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு கட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பைத்துல்லாவை சுத்தம் செய்யுமாறு அந்த ரெண்டு பேருக்கும் பணித்தான். அந்த ஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆதிஃபீன, யாரெல்லாம் தவாஃப் செய்கிறார்களோ அவர்கள் சந்தோஷமாக இதனை தவாப் செய்ய வேண்டும். எந்த விதமான இடையூறும் எடுக்கக்கூடாது. மேலும் சுத்தமான நிலைமையில எந்த நஜிசும் இல்லாமல் இருக்க வேண்டும். இதனை நீங்கள் சுத்தம் செய்யுங்க. ஏத்துக்காக இருப்பார்கள். இதுல சில மக்கள் இதுல தூங்கி எழும்புவார்கள். அவர்களுக்காக வேண்டியும் நீங்கள் இதனை தயார் செய்ய வேண்டும் என்று சிறந்த நபிமார்கள் ரெண்டு பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணிக்கின்றான். அவர்கள் முதல் முதல் செய்த முயற்சி அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு அல்லாஹ் கபூல் செய்தான் அவர்களை. அல்லாஹ் கபூல் செய்தான் அவர்களை. கனிவான சகோதரர்களே, அதனுடைய அடையாளம் எல்லோரும் வாருங்கள், ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய மாளிகைக்கு என்று அழைத்தான். அங்கே வந்தால்தான் உங்களுக்கு நேர்வழி இருக்கிறது என்று முழு உலக ஜனங்களுக்கும் ஒரு மையமாக வைத்தான். அதே போன்று உங்களுடைய இடங்களிலும் மசீதிகளை நிர்மாணித்துக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ் சொல்கிறான். உயர்த்தி கட்டுவதற்கு, அதனை விசாலமாக கட்டுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றான். அது விசாலமாக கட்டப்பட வேண்டுமா, அது தேவையா என்றெல்லாம் ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளங்கள் எழும்பும். கடியவர்களே, அல்லாஹ் சொல்வதற்கு அப்பால் நாங்கள் ஏன் உலர வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பள்ளியை சொல்லவில்லை, பல பள்ளிகளை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சஜிதா செய்யக்கூடிய இடங்களையும் அல்லாஹ் நீங்கள் அழகான முறையில கட்டி எழுப்ப வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான். அது உயர்த்தப்படுவதற்கு, மேலும் அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாமம், அவனுடைய பிரஸ்தாபம், அவனுடைய மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டவைகள் எல்லாமே ஞாபகப்படுத்த வேண்டும். மேலும் காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தப்படுத்தக்கூடிய, அவனை தஸ்பீஹ் செய்யக்கூடிய நிலைமை அங்கே உருவாக வேண்டும். யாராவது எங்கேயாவது ஒரு பிரயாணம் போய் இறங்கிவிட்டால், முதலாவது அவர் ஒரு மூமினாக இருந்தா அவருடைய உள்ளம் கேட்டது மஸ்ஜித். இது கிதாபுல எழுதியிருக்கிறார்கள். ஒரு மூமின் எப்பவும் மஸ்ஜிதுடன் இதயம் தொடர்புள்ளவனாக இருப்பான். அதனால ஒரு பிரயாணம் செய்து அவன் எங்கேனும் இறங்கிவிட்டால் முதலாவது அந்த ஊரில் மஸ்ஜிதை தேடுவான். ஏன் அந்த பூமியுடைய கல்பு எப்பொழுதும் மஸ்ஜித் உள்ளுடன் தொடர்புள்ளதாக இருக்கும். அல் மஸ்ஜிது பைத்து தக்கீன், ஒரு தக்குவாதாரியுடைய வீடு தான் மஸ்ஜித். அந்த அடிப்படையில் கண்டிப்பானவர்களே, மஸ்ஜிதை பழக்கமாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், அதிகமாக மஸ்ஜிதிலே காலங்கள் நேரங்களை கழிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாழும் வழியை காட்டி கொடுக்கின்றான். மஸ்ஜிதுக்கு அதிகமாக நேரம் கொடுக்கக்கூடியவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று நான் என் சொந்த கருத்தை சொல்லல, அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யாருக்கு அதிகமாக மஸ்ஜிதோட தொடர்பு இல்லையோ அவர்கள் பரிசுத்தம் அடைவது ரொம்ப அரிது, அவர்கள் தூய்மை பெறுவது மிகவும் சிரமம். ஏன்? தக்குவாதாருடைய வீடு மஸ்ஜித். அவனுக்கு சிரமம் ஏற்பட்டாலும் மஸ்ஜிதுக்கு தான் வருவான். உடம்புல பிரச்சனை, இதயத்துல பிரச்சனை, சமூகத்துல பிரச்சனை தீர்வு காணும் ஒரே இடம் மஸ்ஜித். ஹஸ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடன் பிரச்சனை, யாரிடத்திலையும் கடனை பற்றி சொல்லல, கையேந்தல்ல வந்தார்கள் மஸ்ஜிதை நோக்கி. என்ன அபூ உமாமா ஒரு தகுதியற்ற நேரத்துல தனிமையில மஸ்ஜிதுல அமர்ந்திருக்கிறீங்க, அவர்களுடைய சிந்தனையை பார்த்து ரசூலா இப்படி கேள்வி இருக்கின்றார்கள், இந்த நேரத்தில் நீங்கள் மஸ்ஜிதுல அமர்ந்து இருக்கிறீங்க, என்ன அபூமாமா கடன் மிகைத்து விட்டது யார் சூழல்லாம், கவலைகள் தலையில ரொம்பவும் கஷ்டப்படுத்துது, என்னால கட்டுப்படுத்த முடியல, மஸ்ஜிதுக்கு வந்தா சரியா என்று கேட்டார்களா? இல்ல கெரியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நெருக்கடியாகிவிட்டால் உடனே மஸ்ஜிதின் பக்கம் தான் பாதத்தை எடுத்து வைப்பார்கள். ஹசரத் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த கடனை நீக்கும் வழியை ஹசரத் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல இருந்து தான் படிச்சு கொடுத்தாங்க. சொன்னாங்க, அபு உமாமா நீங்க துவா கேளுங்க அல்லாஹ் இடத்துல, நான் உன்னிடத்துல பாதுகாவல் செய்துகின்றேன், என்னுடைய கடன்கள் சிரமங்கள் இவைகளை நீக்கிவிட வேண்டும், இவைகளை நீக்கிவிட வேண்டும். அவர்கள் அந்த துவாவை கேட்கின்றார்கள். நாளடைவில் கலிபான சகோதரர்களே வருகிறார்கள், யார சொல்லா மலை போல இருந்த கடன்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்றார்கள். இதனால சகோதரர்களே, ஆரம்ப காலத்துல வீட்டுல உள்ளம் உடைந்த வாலிப பிள்ளை மஸ்ஜிதுக்கு வருவாரு, உள்ளம் சமைந்து விட்டு வீட்டுக்கு போவார். இன்றைக்கு கனியமான சகோதரர்களே, அதற்குரிய சூழல்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். மஸ்ஜித எப்பவும் அல்லாஹ்வுடைய பஸ்தாபம் நடக்க வேண்டும். அதற்காக எங்களால் முடிந்த அளவு காலங்கள் நேரங்களை ஒதுக்க வேண்டும். இதனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சொல்வதை போல அவனுடைய பேர் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். அங்கே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதில் நடந்த அமால்கள் நடந்து கொண்டிருக்கும், இல்மு கற்றுக் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும், மேலும் தீர்ப்புகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும், மக்கள் நேர்வழிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அங்கிருந்து தான் பல யுத்தங்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் படைகளை அனுப்பினார்கள். அந்த மஸ்ஜிதுல் நபவியில் இருந்து தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்முடைய மஜ்லிஸ்களை அமைத்தார்கள். அங்கு இருந்து தான் கனியமான சகோதரர்களே, கேவலம் என்று கருதப்பட்டவர்கள் எல்லாம் கண்ணியமானவர்களாக மாறிவிட்டார்கள். சுமாமா பின் உஸால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொண்டு வந்து மஸ்ஜிதிலே கட்டுகின்றார்கள். அந்த நேரம் அவர் காபிராக இருந்தார். அவரை கட்டி மஸ்ஜிதின் உடைய ஆமால்களை பார்வைக்கு விடப்பட்டது. அமல்கள் சஹாபாக்கள் ஈடுபடுகின்றார்கள், இல்முடைய லைன்ல உயர்ந்து கொண்டு போகின்றார்கள், பிரகாசம் எங்கும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் பண்போடு நடந்து கொள்கின்றார்கள். மஸ்ஜிதுக்குள்ள ஹிதாயத்தில் காரணத்தை எல்லாம் அமைத்து வைத்திருக்கின்றான். அங்கத்தான் மக்களுக்கு ஹிதாயத் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அந்த பண்போடு அஹ்லாக்கோடு நடந்து கொள்ளும் விதங்களை கண்ட இந்த துமாமா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகி கேட்ட நேரத்துல எப்படி நீ உணர்கின்றாய் சொன்னார். நீங்க எனக்கு நல்லுபகாரம் செஞ்சா என்னொரு நன்றியுடையவனாக கண்டு கொள்வீங்க, என்ன நீங்க கொலை செஞ்சா அந்த கொலைக்கு பிரதிபலனாக அந்த கொலைக்கு பதிலாக பழிவாங்கப்படும் என்றார்கள். புகாரி ஷெரீஃப்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் விட்டுவிட்டார்கள். இரண்டாவது நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துமாமாவை அணுகி கேட்டார்கள், எப்படி உணர்கின்றாய்? அதே பதில் தான் வருகின்றது. நீ எங்களை என்னை கொலை செய்தால் எனக்கு பகரமாக உம்மிடம் இருந்து பழிவாங்கப்படும். நீ எனக்கு நல்ல முறையில உபகாரம் செய்தால் ஒரு நன்றியுடையவனுக்கு உபகாரம் செய்தவராக ஆகிவீர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அன்றும் அவரை விட்டுவிட்டார்கள். மூன்றாவது நாளும் அணுகிய பொழுது அதே பதில் பறக்கிறது. ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள், அவிழ்த்து விடுங்கள் இவரை. போனார் மஸ்ஜிதுல் நபவிக்கு முன்னால தோற்றம் ஒன்றுக்கு பக்கத்துல உடல் குளித்தார். வந்தார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ஹஜ்ரத் ரசூலுடைய கரம் தழுவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு பரம எதிரிகளையும் மஸ்ஜிதிலே வந்து அவர்களுடைய இதயங்களின் திருத்தங்களை திருத்தி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தார்கள் என்றால் இன்று நாமும் அதற்காக வேண்டித்தான் பாடுபட வேண்டும். அதற்கு என்னென்ன விதிமுறைகளை அமைக்க முடியுமோ அவைகளுக்கு முன் வர வேண்டும். எதை நாங்கள் இந்த உலகத்தில் செய்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்வோம். இதா மாத்தைபுனு ஆதம் இன் கதா அமலுஹு இல்லா பின் தலாத், ஆதமுடைய மகன் மறந்து விட்டார், அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். மௌத்தான போலதன் பின்னால் அமல் செய்ய ஏழாவது சகோதரர்கள், உயிரோட உடலோட உயிரிருக்கும் காலம் எல்லாம் தான் நானும் நீங்களும் அமல்களில் ஈடுபட வேண்டும். இப்பொழுது மௌத்தா போனாலும் கூலி கிடைக்கக்கூடிய அமல் செய்ய செய்ததை போன்ற ஒரு விடயத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அதனை மூன்று விடயங்களின் பக்கம் ரசூலுல்லா சுட்டி காட்டினார்கள். முதலாவது சதகத்தின் ஜாரியா, அதாவது நிரந்தரமான சதகா, தொடர்ந்து வரக்கூடிய சதகா. சதகா எனும் பொழுது திஹரன் அஜ்ராஹு, ஒரு கிணத்தை அவர் தோண்டி கொடுக்கின்றார், மக்கள் நீர் அருந்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவருக்கு தொடர்ந்து கபருக்கு வந்து கொண்டிருக்கும். மேலும் நஹரன் அஜ்ராஹு, ஒரு ஆறை ஓட வைக்கின்றார். இவருடைய சிரமங்கள், இவருடைய பணங்கள் மற்றும் ஆற்றல்களை செலவழித்து அது வந்து கொண்டிருக்கும். ஒரு குரானை வாரிசாக வராச சொத்தாக விட்டு போறார். குரானை வராச சொத்தாக விடுகிறார் என்றால், கனிமான சகோதரர்களே, பல விளக்கம் சொல்லப்படுகின்றது. வெறுமனே குரான் அல்ல, இன்றைய குரான் எல்லா இடங்களிலும் இருக்குது. சிலர்கள் அதனை மதிக்கிறதும் இல்ல, தூசி தட்டிய காலமே ஞாபகம் இல்ல, எடுத்து ஓதின சந்தர்ப்பமே ஞாபகம் இல்ல. அப்படி என்றால் இவர் குரானுக்காக வேண்டி பாடுபட்டார், குரானுக்காக வேண்டி அலைந்து திரிந்தார், குரான் உடைய வாழ்க்கை மக்களுக்கு வர வேண்டும் என்று கவலைப்பட்டார். அதே போன்று இவருடைய குடும்பத்துல அல்லது இவருடைய முயற்சியின் மூலமாக இன்னொரு மனிதரை உருவாக்கி வைத்து போறார். இப்பொழுது அவர் போய்த்து கபரில் நிம்மதியாக தூங்குவார். இவர் அமல் செய்யும் காலம் எல்லாம் அது அவருக்கு வந்து கொண்டிருக்கும் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். சகோதரர்களே, அதே நன்மை மூடப்படாத ஒரு அமல் தான் மசிதை கட்டுகின்றார். அது பெரிதாக கட்டினாலும் சிறிதாக கட்டினாலும் அவருக்கு ரசூலுல்லா கொடுத்த நன்மாராயம், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் சொர்க்கத்துல மாளிகையை எடுக்கின்றான். தொடர்ந்து இவருக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய நிரந்தரமான வருமானம், சகோதரர்களே, எங்களால் இயன்ற அளவு அதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். இந்த மின்பர்ல வைத்தே உங்களுக்கு நான் சில விடயங்களை உணர்த்துகின்றேன். அல்ஹம்துலில்லா, நெஞ்சத்தில் ஈமான் உடைய அந்த தாகம் கொண்டவர்கள் முயற்சி செய்தார்கள். எங்களுடைய ஊர்ல இப்படி ஒரு மஸ்ஜித் இந்த சந்தர்ப்பத்தில் அமைந்திருக்கிறது. இதனை இன்னும் நாங்கள் விஸ்தீர்ணப்படுத்த வேண்டும். காலங்கள் செல்ல செல்ல பல மாற்றங்கள் உருவாகும், அதற்கு பல தடைகள் வரலாம். அதன் பொழுது நாங்கள் நிராசையை அடைந்துவிடக் கூடாது. மேலும் இந்த மசிதுடைய கட்டுமானம் அதற்குரிய இன்ஜினியர்களை அணுகி கேட்கும் பொழுது, இதற்கு மேலால் எதுவுமே செய்ய முடியாது, ஒரு பலவீனமான நிலைமையில் இருக்கிறது என்ற அளவுக்கு முடிவு கொடுத்து விட்டார்கள். மேலும் வந்தவர்கள் முயற்சி செய்தார்கள், கட்டினார்கள், ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுக்கு பின்னாலும் இந்த கட்டுமான பணியில ஊர்ல எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். கனிமான சகோதரர்களே, இதனை யார் செய்கிறார்கள் என்று பார்க்காதீங்க, யாருக்காக செய்கிறோம் என்கிறதனை அவதானிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் உண்டு பண்ணுவான், மட்டுமல்லாமல் உங்களை தூய்மைப்படுத்துவான். மஸ்ஜிதுக்காக வேண்டி நீ எதனை செலவழிக்கின்றாயோ சொர்க்கத்துல மாளிகை மட்டும் அல்ல, அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துவான். ரசூலுல்லாவோட வந்த சஹாபாக்கள் முதலாவது மதீனாவுக்கு வந்து குபா என்ற பகுதியில, அதாவது மஸ்ஜிது நபவில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் ஹஜ்ஜுக்கு போனவர்கள் குபாவுக்கு போயிருப்பீர்கள். அதுதான் முதலாவது நிர்மாணிக்கப்பட்ட மஸ்ஜித். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை பற்றி குர்ஆன்ல எந்த முறையில குறிப்பிடுகின்றான், அந்த நேரம் அவங்களுடைய உள்ளங்கள்ல எந்த அளவு ஆர்வம் இருந்திருக்கும், அந்த மஸ்ஜிதை கட்டினவர்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு தூய்மையாக இருந்திருக்கும். எனவே எங்களுடைய உள்ளத்துல நீயத்து வராவிட்டாலும் கூட இந்த புனிதமான நாள்ல அந்த நீயத்தை நான் வரவழைக்கிறேன் என்ற எண்ணத்தோட கனிமானவர்களை செயல்படும் என்றால் அதே பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்கும். அந்த மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், இது குபா என்றாலும் நான் வைத்த பேர் மஸ்ஜிது தக்வா. அல்லாஹ் தான் முதல் முதல் மஸ்ஜிது தக்வா என்ற பெயரை அந்த மஸ்ஜிது குபாவுக்கு சூட்டினான். சொல்கிறான், மஸ்ஜிது உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வல் யௌமின், தக்வாவின் பேர்ல முதல் நாளில் நிர்மாணிக்கப்பட்ட வீடு இது. ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யதத்தஹ்ஹரு, அதை கட்டியவர்கள் எப்படியான மனிதர்கள், அவர்கள் விரும்புகிறார்கள் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு. எனவே மஸ்ஜிதை கட்டுவதின் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் அவனை பரிசுத்தப்படுத்துவான் என்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் கூட வரக்கூடியவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பெண்கள் வருவார்கள், வெளிநாட்டவர்கள் வருவார்கள், பலரும் நம்முடைய மதரசாவுக்கு பக்கத்துல மதரசாவுக்கு வருவார்கள். அந்த கட்டுக்கல மஸ்ஜிதரை கண்டு ரொம்பவும் ஆனந்தம் அடைவார்கள், பூரிப்பு அடைவார்கள். பல அரபிகளை அந்த மதரசாவுக்கு முன்னால நான் சந்தித்திருக்கிறேன். பல அரேபிய பெண்கள் என்னுடன் பேசி கதைத்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, அவர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல இந்த அமாயாவுக்கும் வருவார்கள். அவர்கள் போகக்கூடிய இடம் என்று நாம் விசாரிக்கும் பொழுது அவர்கள் இந்த ஹீரசங்கர பகுதியை காண்பிப்பார்கள். ஏன் இதனுடைய அழகான காட்சி அவர்களுடைய உள்ளங்களை கவருது. அதே நேரம் அவர்களும் இந்த மசிதுக்கு வந்தால் இங்க உள்ள சில விஷயங்களை பாவிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். ஏன் ஃபேன் போடுகிறோம்? சொல்லக்கூடியவர் நிம்மதியா சந்தோஷமா சொல்லணும். அவருக்கு வேறுவர் வரக்கூடாது, அவருக்கு களைப்பு ஏற்படக்கூடாது. அவருக்கு வேறுவையும் களைப்பும் ஏற்படும் என்றால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குசு குழு பேணிதல் இரையச்சம் என்கிறது இல்லாமல் போயிடும். அப்படி இரையச்சம் ஏற்படாத முறையில தொழ வேண்டாம் என்கிறதனையும் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் என்றால் அவருக்கு இரையச்சம் வரக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் மார்க்கம்தான் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அவசரமாக வருகின்றார் தொழுது கொள்ளையும் வேண்டும், அவருடைய வெளிவாசல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளையும் வேண்டும். கனிமான சகோதரர்களே, இதற்குண்டான ஏற்பாடுகளை நாங்கள் எங்களுடைய சம்பாதிப்பின் மூலமாக கொஞ்சம் பங்குதாரர்களாக மாறுகிறோம் என்றால் நிச்சயமாக நாம் செலவழித்தது யாருடைய கட்டிடத்துக்கு அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டிடத்துக்கு. மசிதை கட்டி பரிசுத்தம் அடைவதற்கு விரும்பக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற குர்ஆன்ல குறிப்பிடுகிறார். எனவே சகோதரர்களே, அடுத்துதான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று விடயங்கள்ல சொன்னாங்க. வலதும் சாலிஹும் எதுவும் லகு, மசிதை கட்டி அதற்கு பிரியமுள்ள ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அவர்கள் சாலிகான பிள்ளைகளாக அமைவார்கள். நாங்கள் மறைந்ததன் பின்னால அவர்கள் எங்களுக்காக வேண்டி கையேந்தி துவா செய்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மஸ்ஜிதுக்கு யாரு போவா? சாலிகான பிள்ளை தான் போவா. யாரு தொழுவான்? கிப்லாவை முன்னோக்கி யாரு கரத்தை ஏந்துவான்? இதனால கனிமான சகோதரர்களே, எங்களுக்கு பெரிதாக மஸ்ஜித் தேவையில்லை என்ற அந்த கன்செப்ஷனை நாங்கள் விட்டு விட்டு, இது அல்லாஹ்வுடைய சின்னம், இது இன்றைய ஒரு நாள், இதனுடைய பிரயோஜனங்கள் ஏற்படும், அதற்கு நாங்கள் முதல் பங்குதாரர்களாக பயணியர்ஸாக நாங்கள் மாறுவோம் என்றால் கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மாற்றங்களை உருவாக்கி சமூகத்தில் ஏற்படக்கூடிய நலவுகளின் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து வருவார்கள் மார்க்கத்துக்காக வேண்டி அவர்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறதின் மூலமாக சகோதரர்களே ஹஜரத் ரசூலுடைய நெருக்கத்தை பெறலாம். எனவே இவைகள் எல்லாமே ஆதாரபூர்வமான விடயங்களை நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த மஸ்ஜிதுடைய நன்மைகள் ஏராளம். மஸ்ஜித் என்றாலே சஜிதா செய்யக்கூடிய இடம் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பெண்கள் கூட ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆண்களுக்கு தான் எல்லா விதமான போதனைகளையும் செய்கிறீங்க, எங்களுக்கு சந்தர்ப்பம் தாருங்க. இல்ல, எங்களுக்கும் சந்தர்ப்பத்தை அமைத்து தாங்க, நாங்க உங்களிடத்துல வருகிறோம், மார்க்கத்தை கற்றுக்கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாரத்துல இன்னென்ன நாட்கள்ல நீங்க வாங்க. பெண்கள் தேவையில்லாமல் வெளியில போறத இஸ்லாம் தடுக்கிறது. எந்த அளவுக்கு தடுக்குது? வெளிவாசலுக்கு கூட பெண்கள் வெளியே போகக்கூடாது என்பதற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வந்து அவர்கள் மலசல கூடத்தை கட்டி அதுல அமர்ந்து விட்டு வெளியில வந்து சொன்னாங்க, உங்களுடைய மலசல கூடங்களை வீட்டுக்குள்ளே அமைத்துக் கொள்ளுங்கள். ஏன் பெண்கள் வெளியில போகக்கூடாது? வெளியில போக முடியும் என்றால் மார்க்க அறிவை தேடுவதற்கு மட்டும்தான் போக முடியும் சகோதரர்களே. அந்த அடிப்படையில பெண்களுடைய மார்க்கத்தின் விடயங்களும் மசீதில தான் நடக்க வேண்டும். அங்கே ஹிஃப்ல் என்ற குர்ஆனின் மனனம் மசீதில ஏற்படுத்தப்பட வேண்டும். எந்த அளவுக்கு ஹிஃப்லுல் குர்ஆனுடைய வார்த்தைகளை பிள்ளைகள் உச்சரிக்கதோ இந்த ஊருக்கு வரக்கூடிய முசீபத்துகள் வேதனைகள் சோதனைகள் இல்லாமல் போயிடும். எவ்வளவு அதனை கற்றுக்கொள்கின்றார்களோ, கால ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று உச்சரிக்கப்படுகின்றதோ வேதனைகள் இல்லாமல் போயிடும். எப்ப கால ரசூலுல்லாஹ் என்பது மஸ்ஜிதுக்குள்ள நடக்க மாட்டாதோ, எப்பொழுது கால் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற வார்த்தைகள் மஸ்ஜிதுல உச்சரிக்கப்பட மாட்டாதோ, அந்த நேரம் இங்கே சோதனைகள் வரும். கரிமான சகோதரர்களே, வசாபி ஹராபிஹா, யார் அதனை வீணாக்குவதற்கு முயற்சி செய்வார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதனையும் அல்லாஹ் குர்ஆன் சூரத்துல் ஜின்ல குறிப்பிடுகின்றார். எனவே கரிமான சகோதரர்களே, ஏராளமான விடயங்கள் மஸ்ஜிதுடைய சிறப்புகள் இருக்குது. அதற்கு முன் வந்தவர்கள் வரலாற்று ரீதியாக எந்த அளவுக்கு உயர்ந்தார்கள், எவ்வளவு விஸ்தீர்ணமாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று பல நாடுகள்ல முஸ்லிம்களுடைய சின்னங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க என்றாலும் கூட அதனை அவங்களுக்கு அழிக்க முடியல. அது இஸ்லாமியர் வாழ்ந்தார்கள், இஸ்லாமிய ஆட்சி நடந்தது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. அதே மாதிரி நாமும் இங்கே இஸ்லாமியர்கள் வாழ்ந்தார்கள், முஸ்லிம்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று பல நூறு வருடங்கள் போனாலும் ஒரு சின்னமாக விளங்கும். எனவே அதனை நாங்கள் உயிர்ப்பிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய சந்தர்ப்பங்களை நம் அனைவருக்கும் தந்தருவானாக, எங்களுடைய எல்லா முயற்சிகளையும் பரக்கத்தை ரஹ்மத்துகளையும் செய்தருவானாக. நாம் செலவழிக்கக்கூடியதில் ஆக சிறந்தது உன்னுடைய மாளிகைக்காக வேண்டி செலவழிப்பது, யா அல்லாஹ் அதற்கு பங்குதாரர்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஏற்கனவே சொன்ன பிரகாரம் சகோதரர்களை பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த மஸ்ஜிதுக்குரிய அஸ்திவாரங்கள் அதனுடைய பிளான்கள் அனைத்துமே அமைக்கப்பட்டு அது பாஸ் பண்ணப்பட்டு அதற்குண்டான அப்ரூவலும் கிடைத்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதற்குரிய சந்தர்ப்பம் அல்ஹம்துலில்லாஹ் இதற்கு பின்னால அதற்குரிய நடைமுறைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதனுடைய முதல் நடைமுறையாக எங்களுடைய ஊருல அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பம் தொட்டு இதுவரைக்கும் பலரும் பல முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு நல்ல நிலைமையை உருவாக்குறதுக்கு பாடுபட்டு கொண்டு இருக்கிறீங்க. பலரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதனுடைய முயற்சி பணியை மேலும் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு இன்வைட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஜுமாவுக்கு பின்னால உங்களுடைய பொறுமதியான அந்த காலங்கள் நேரங்களை கொடுத்துட்டு போங்க. அத்துடனே ஜுமாவுக்கு பின்னாலேயும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 5 நிமிஷத்துல சில விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்றதோட மற்ற சகோதரர்கள் அதற்குண்டான ஏற்பாடுகளுக்காக வேண்டி முன் வருவீங்க என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுல முதல் கட்டமாக உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்ல கலந்து கொள்வோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்தை ரஹ்மத்தை செய்தான் புரிவானாக. வாஆக்கிரு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.